السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய சங்கையான உலமாக்களே, மேலான மரியாதைக்குரிய சகோதர நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அமைப்பின் சக அங்கத்தவர்களே, மதரசாக்களுடைய மாணவ செல்வங்களே, பல்கலைக்கழக பட்டதாரிகளே, ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக இருந்து நல்லவைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த மாலை பொழுதையும் எங்களுடைய ஹிதாயத்துக்குரிய காரணமாக வழியாக ஆக்கி வைப்பானாக. முதலில் நான் ஆசைப்படுகிறேன், நானும் உங்களுக்கு முன்னால் சிங்களத்தில் உரையாடினால் எங்களை சூழ இருக்கக்கூடிய மாட்டு மதத்தை சார்ந்தவர்களும் இந்த நல்லவைகளை செவிமடுத்துக் கொள்வார்களே, ஆனால் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையவில்லையே என்ற மனக்கவலை என்னுடைய மனதை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் முஸ்லீம்களாகிய எங்களை என்று சொல்லும் பொழுது நான் உங்களை இல்லாமல், அதாவது மத்திய பிரதேசங்களில் வேறு பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களை நான் நாடுகிறேன், அவர்களுக்கு இந்த சிங்கள மொழி வளம் இல்லாமல் இருப்பது, இந்த நாட்டில் நாங்கள் யார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும், மற்றவர்கள் யார் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் தடையாக இருப்பது பாசை, தடையாக இருப்பது பாசை. பாச தெரியாது என்பது ஒரு அடிப்படை பிரச்சனை. இது பல வருடங்களாக என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திண்டாட்டம். எப்படியாவது இந்த மொழி பேச வேண்டும், இந்த மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் அப்பாவிகள், இவர்களுக்கும் எங்களுடைய செய்திகள், எங்களுடைய மார்க்கத்துடைய இந்த அழகு அழகான மார்க்கத்தினுடைய செய்திகள் வைத்து சேர வேண்டுமே என்று சொல்லி முயற்சிகள் செய்யப்பட்டாலும் சரியான முயற்சிகள் அதற்கு செய்யப்படவில்லை. எப்படி இருந்தாலும் சென்ற வாரம் நான் நினைக்கிறேன், சென்ற ஞாயிற்றுக்கிழமை இதே நாள் நான் முகுடின் மௌலவி எல்லாரும் சேர்ந்து காட்டகஸ்திலிக்கு போயிருந்தோம். காட்டகஸ்திலியனுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த கருத்தரங்கு கூடத்தில் ஹால்ல இதே மாதிரி ஒரு 1000 மாணவர்களுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் பொறுமதியான கற்றலுக்கு தேவையான உபகரணங்களை பங்கு வைக்கும் ஒரு நிகழ்வு. அது கொழும்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனம் காட்டங்கஸ்கிலிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சரியாக 1000 மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு ஒரு 3000 ரூபாய் பொறுமதியான கற்றலுக்கு தேவையான உபகரணங்கள், அதில் ஒரு ஷூ வவுச்சர் 1000 ரூபாய் பொறுமதியான, நல்ல ஒரு ஸ்கூல் பேக், கற்பதற்கு தேவையான கொப்பி புத்தகங்கள், கொப்பி புத்தகங்கள் கொப்பி, அதுக்கு மேலே பேனா பென்சில் ரேசர் என்று சொல்லி அது ஒரு பார்சல். இப்படியாக 1000 மாணவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்தோம் கர்நாடகத்திலேயே பிரதேசத்தில். இதே போன்று அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை திரிங்கோமல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கந்தளை பிரதேசத்தில் கப்பல் துறை என்ற ஊரில் ஒரு தமிழ் பாடசாலையில் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய தொனிப்பொருளில் அவர்களுக்கு அதை பங்கிட்டுக் கொடுத்தோம். அதற்கு முந்தின வாரம் 6ஆம் திகதி 7ஆம் திகதிகளில் நுவரலிய மஸ்கலிய சாந்திப்புற என்று சொல்லக்கூடிய பிரதேசங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதிகள் நாங்கள் பங்கிட்டோம். அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால 600 பொதிகள் ஒவ்வொரு பொதியும் 3000 ரூபாய் பொறுமதியான பொதிகளை நாங்கள் எல்லாருடைய உதவியை கொண்டு பண்டாரவையில் பங்கிட்டோம். ஆனாலும் சென்ற வியாழக்கிழமை நான் அந்த சபைக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை காட்டகஸ்கிலிக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த சபையை பார்த்துட்டு இந்த சபையில் நான் தமிழில் பேசி யாருதான் கேட்க போறாங்க, சிங்களத்தில் உரையாடுவோம் பேசுவோம். அங்க மதகுருமார் இருந்தார்கள், அந்த ஊருடைய ஏஜிஏ இருந்தார், அந்த ஊருடைய பிரதேசத்தின் சேர்மன் இருந்தார், சுமார் 13 பாடசாலைகளுடைய பிரின்சிபல்மார் இருந்தாங்க. எல்லாரையும் முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு சின்ன புள்ள பேசுவது போன்று நான் என்னுடைய உரையை ஆரம்பித்தேன். முதலாவது முறை சிங்களத்தில் பேசுறது, ஒரு 15 நிமிடம் உரையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அதுல நான் ஒரு விடயத்தை படித்துக் கொண்டேன். அங்கிருந்த ஏஜிஏ அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பானவர், படித்தவர், ஒரு கல்விமான், அவர் என்னுடைய உரையை செவிமடுத்ததுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை பத்தி கேள்வி பண்றது உன்னை பத்தி பார்க்கிறது போல இல்லைன்றாரு. உன்னை பத்தி கேள்வி பண்றது மீடியாவின் ஊடாகவோ நாங்க கேள்விப்படுறோம், நாங்க படிக்கிறோம், ஆனா யதார்த்தம் தெரியாது. நீங்கள் இப்படிப்பட்டவர்களா, உங்களுடைய மார்க்கம் இப்படிப்பட்டதா, உங்களோட மார்க்கத்தில் இவ்வளவு விசாலமான பகுதி இருக்கிறதா, இது எங்களுக்கு தெரியாது, இது யாரும் எங்களுக்கு சொல்ல இல்லையே. தன் வேணுமென்றால் அவருடைய பேச்சை இடத்துல முழுக்க ரெக்கார்டிங் இருக்கிறது, அது இன்ஷால்லாஹ் இன்னும் 2 வாரத்தில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோம், அதை கொஞ்சம் கேட்டுப்பார். வினயமாக சொல்றேன், எனக்கும் நான் சொல்லிக் கொள்றேன், இந்த நாட்டில் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள். இது ஹத்மு நுபுவத், நபித்துவத்துக்கு சீலடிக்கப்பட்டு விட்டது. நபிமார்கள் வரமாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல
எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள், அப்படி வருவதாக இருந்தால் யார் வருவாங்க? உமர்தான் என்று சொன்னது போல நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்படி ஒரு நபி இலங்கைக்கு வருவதாக இருந்தார், அவர் சிங்கள மொழி பேசக்கூடியதான் இருந்திருப்பார். وَمَا أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்படி ஒரு நபி இன்றைக்கு வருவதாக இருந்தால், அல்லாஹுடைய நேதியில் அப்படி ஒரு இருக்கும் என்றிருந்தால், அவர் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் பேசக்கூடிய மொழி பேசக்கூடியதாக இருப்பார் என்பதால். எனவே நாங்கள் உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நசிஹத் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன், நாங்கள் மொழி வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஹுத்துபாக்கள் தமிழில் ஹுத்துபாக்கள் செய்யப்பட்டாலும் அது சிங்கள மொழியில் எழுதப்பட்டு ஜும்மாவுக்கு பிறகு வெளியே பங்குட வேண்டும். காரியாலயங்களுக்கு போகக்கூடியவர்கள் ஜும்மாவை எடுத்துக்கொண்டு பேசி யாருக்கும் கொடுக்க தேவையில்ல, அதை கையில வச்சு நீங்க வாசிக்கக்குள்ள உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் கேட்பார், என்னப்பா வாசிக்கிறாய், கொஞ்சம் தாவே நானும் வாசி பார்க்கிறேன். இது இந்த கோவில் ஜும்மா அப்பா இது பள்ளியில அது சிங்கள அதனுடைய சிங்கள டிரான்ஸ்லேஷன் இது. ஏன்னா எங்க பள்ளி உள்ளுக்கு பேசுறது ஜும்மா இருக்கிறது ஹுத்துபாக்கள் இருக்கிறது, அது குரானுடைய முத்துக்கள். வெள்ளவத்த பள்ளியில ஜும்மா நடக்குது, என்ன செய்ய? நாங்கள் எல்லாரும் எங்களுக்காகவே வேலிகளை போட்டுக்கொண்டோம், எங்களுக்கு வேலிகள், இவங்க தான் பள்ளி உள்ளுக்கு வரலாம், இவங்களை நாங்கள் அக்கமடேட் பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நாங்களே எங்களுக்கு சில வரம்புகளையும் சில வேலிகளையும் போட்டு முஸ்லிம்கள் தான் இவங்க தான் என்று சொல்லி நாங்களே போட்டுக் கொண்டதனுடைய விளைவுகளைத்தான் இன்றைக்கு நாங்க இந்த நாட்டை அறுவடை செஞ்சு இருக்கோம். என்னிடத்தில் பர்சனலாக சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். எஜுகேஷனல் போர்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தமிழ் சகோதரர், நல்ல ஒரு ஹை போஸ்ட்ல உள்ளவர், அவர் சொல்றாரு, எங்கள் எல்லாருக்கும் பிரத்யேகமான ஒருவர் தான் ஹசன் மாஸ்டர் என்று சொல்லி தெபட்டகுடையில் இருக்கிற மாவனலையைச் சேர்ந்தவர். அவரும் இதுக்கு சாட்சி சொல்லுவாரு. அவர் சொல்றாரு, அந்த தமிழ் சகோதரர் சொல்றாரு, நான் ஒரு நாள் ஒரு வேலைக்காக வேண்டி வெள்ளவத்தைக்கு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை நாள் பஸ் ஹோல்ல நிற்கிறேன், பஸ் ஏறி போறதுக்கு மருத்துவக்கு போறதுக்கு சரியா வெள்ளவத்த பள்ளிக்கு முன்னுக்குத்தான் பஸ் ஹோல்ட் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாள் பள்ளியில ஜும்மா ஓதுறாங்க, நான் அந்த ஜும்மாவை செவிமடுத்துக் கொண்டிருந்தேன், பஸ்ஸுக்கு போறத்தான் பஸ் வரும் வரைக்கும் ஜும்மாவை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன நல்ல அழகான பிரசங்கம், நான் செவிமடுத்துக் கொண்டே இருந்தேன், ஜும்மா முழுக்க கேட்டுட்டு தான் பஸ் ஏறி போனேன். எத்தனையோ பஸ் போயிட்டு பஸ் நேரம் இல்லை இதுவரைக்கும், இதை ஜும்மா முடியும் வரைக்கும் இருந்து ஜும்மாவை நான் கேட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் பஸ் ஹோல்ட் இருந்து கேட்கிறாரோப்பா, இல்ல நீங்களும் பள்ளி உள்ளுக்கு வந்து ஜும்மா கேட்கலாம், நாங்க உங்களையும் ரெக்கமெண்ட் பண்றோம், நீங்க வாங்கோ, உங்களோட மொழியில நாங்க பேசுறோம். கொஞ்சம் சிந்திங்கோ, கொஞ்சம் சிந்திங்கோ, கொஞ்சம் யோசிங்கோ. அவங்களோட காதுகள்ல நல்லது பேசின முழல்ல, அவங்க நல்லது முழுந்தால் அவங்களோட காதல எங்களை விட வேகமாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு தெரியா அப்பாவிகள், அவங்களுக்கு வதந்திகள் தான் தெரியும், அவங்களுக்கு மீடியா சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் தான் தெரியும். எங்களோட மனித நேயம், எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்கள்கிட்ட இருக்கிற விருந்தோம்பல், எங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டி அவங்களுக்கு தெரியா? எங்கட குரான் அவங்களுக்கு தெரியா? எங்கட வட்டிலாப்ப நல்லா தெரியும், எங்கட புரியாணி நல்லா தெரியும். ஏன் நாங்க குரான கொடுக்க இல்ல, வட்டிலாப்பத்தை தான் கொடுத்தோம் அண்டில் இன்று வரைக்கும். நாங்க ஒரு நாளும் இஸ்லாத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை சொல்லவே இல்லை உங்களுக்கு. நான் சொல்ல களிமா சொல்லி இஸ்லாத்தை சொல்லுங்க அர்த்தம் ஹிதாயத்து குடும்பம் யாருக்குமே சொல்ல இல்லை. தயவு செஞ்சு செய்யவான பைத்தியாரம். இந்த புக்கை கொடுக்கிறீங்க தான், நான் கடந்த ஸ்கிரீன்ல சொன்னேன், இந்த புக்கை நீங்க கொடுக்கிறீங்க தான், இதை கொடுக்கக்குள்ள உங்களோட இன்டென்ஷன் என்ன பார்ப்போம். உங்களோட நீயத்தின் கேட்டு வாரவனை தடுக்காதே குடு. இதை நீங்க கொடுக்கக்குள்ள நீ இஸ்லாத்துக்குள்ள வரோணம் என்ற நோக்கத்தில் இதை கொடுத்தா உனக்கு நன்மை கிடைச்சாது. தயவு செஞ்சு என்னுடைய உரையை நான் ஆரம்பிப்பதற்கு முன்னால நான் ஒரு முன்னுரையாக சொல்லுகிறேன். இந்த மாற்று மதத்தை சார்ந்த நல்ல சகோதரர்கள், இஸ்லாத்தை பற்றி புரியாதவர்கள் வெளியே நிற்கிறார்கள், அவர்களும் செவிமடுத்திருப்பார்களே. நான் சிங்கள மொழியில் உரையாடுவேன் என்றிருந்தால் அல்லாஹ் எனக்கும் அந்த மொழியை கற்பித்து தருவானாக. நீங்களும் துவா செய்யுங்கள், அந்த மொழி பேச வேண்டும். மௌத்துக்கு முன்னால் படித்தவைகளை அந்த மொழியில் பிரச்சாரம் செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை எல்லாம் ரசீவாக்குவானா. அப்படி செய்யாமல் நாங்கள் மௌத்தானால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் சஹாபாக்களை ஒதுக்கினார்கள், நீங்கள் இந்த மொழியை படியுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அரபு நாட்டில் மொழி பிரச்சனை இருக்கல்ல யாருக்கும், எல்லாரும் பேசுற மொழி அரபு மொழி. இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை தான், எங்களை பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய வீட்டு பாசை தமிழ், நாட்டு பாசை சிங்களம், ஆபீஸ் காரியாலயத்து பாசை ஆங்கிலம், உலமாக்கல் மதரசால படித்த பாசை அரபு, படித்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் ஜமாத்துல போனா உருது. எல்லாம் தெரியும் பிளஸ் ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும், தமிழ் தெரியும் சக, சிங்களம் தெரியும் சக, சக உருது தெரியும் சக, அரபு தெரியும் சக, சமன் அடிச்சா சொல்லுங்களேன் ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும் ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த பிரச்சனை நபியுடைய காலத்தில் சாபாக்களுக்கு இருக்க இல்லை. சாபாக்கள் எல்லாரும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பாங்கியும் முனாபிக்கீங்களும் முஷ்ரிக்கீங்களும் முஃமின்களும் எல்லாரும் பேசினது அரபு லாங்குவேஜ் தான். அப்ப அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு பாஷைய பத்தி வேற பாஷைய பத்தி பேசணும் படிங்கோன்னு சொல்லி யாருக்கும் தகவல் கொடுக்கல. ஆனாலும் நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை ஏற்பட்டுச்சு. என்ன தேவை பற்றி தெரியுமா? அயல் நாடுகளுக்கு கடிதம் அனுப்பினாங்க, லெட்டர்ஸ், கிஸ்ராவுக்கும் கைசருக்கும் ஈரானுக்கும் நஜரானுக்கும் அங்கிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் கடிதம் அனுப்பின சந்தர்ப்பத்தில் ராஜதந்திர உறவுகள் அங்க உருவாகிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் அந்த நாட்டு மொழியில தான் கடிதம் அனுப்புவாங்க, குறிப்பாக யூதர்கள் அவங்கள மொழியில தான் கடிதம் அனுப்புவாங்க. இப்ப இந்த கடிதத்தை வாசிக்கோணும். அப்போ ஒரு யூதரை கூப்பிட்டு சொல்லோட வாசித்து காட்டு என்ன இருக்குது, அதை வாசித்ததுக்கு பிறகு மறுவ யூத மொழியிலேயே அதுக்கு என்ன செய்யணும் பதில் எழுதோடும். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைது இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இப்ரானி மொழியை நீங்க படித்து கொள்ளும் போது சொல்லி 18 நாளையில அந்த மொழியை படிச்சு முடிச்சாங்க. தேவை வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மொழிகளையும் படிப்பதற்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் மதரசாக்களும் கவனம் செலுத்த வேண்டும், உலமாக்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஹுத்பாக்களுடைய பேருரைகளும் நாங்கள் எங்களுடைய மொழி எந்த மொழியில் உரையாடுவதனூடாக நாங்கள் சமூகத்தில் எங்களுடைய செய்திகள் பெற்று சேருவோம் அந்த மொழியில் நாங்கள் உரையாட வேண்டும். இதே போன்றுதான் நான் ஒரே அதாவது முஸ்லீம் சேவை, அதாவது எஸ்எல்பிசி நடக்கக்கூடிய அந்த முஸ்லீம் சேவை, முஸ்லீம் நியூஸ், முஸ்லீம் நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள்ல கூட நாங்கள் அதிகமாக எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு வரக்கூடிய கடிதங்களை பார்க்கும் பொழுது நன்முஸ்லிம் எழுதுவாங்க. தமிழ் சகோதரர்கள், உங்களோட உபன்யாசம் மிகவும் அழகாக இருந்துச்சு. நான் ஒரு குறையாக சொல்ல இல்லை, என்னோட சமூகத்தை பத்தி சொல்றேன். என்னோட சமூகம் இருக்கிறது பாராட்ட மாட்டார்கள், குறை சொல்லுவார்கள், என்ன செய்ய மாட்டாங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களே பாப்பீங்களே. ஹஜ்ரத் மிம்பர் ஹுத்பாவுதுறாரு, வருஷம் முழுக்க ஹுத்பா, 56 ஹுத்பாவினார். மாஷா அல்லாஹ், 55 ஹுத்பா மிச்சம் நல்லா இருந்துச்சு. யாருமே பேசு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை உருவாக்கி நம்முடைய உம்மக்கும் மாப்பக்கும் ரஹமத்து செய்யட்டும், உங்களோட உம்மக்கும் மாப்பக்கும் அல்லாஹ் பாகாசமாக்கி வைக்கட்டும், நீங்க இவ்வளவு அழகா எங்களை வழிநடத்துறீங்களே என்று சொல்லி ஒரு ஊர்ல பேசுறவங்க, அப்ரிசியேட் பண்றவங்க, அக்னாலஜ்மெண்ட் பண்றவங்க, அவங்கள தூக்கி விடுறவங்க ஒரு ரெண்டு வீதம் இருக்க மாட்டாங்க. 55 ஹுத்பா நல்லா செஞ்சிட்டாரு, 56வது ஹுத்பா அவர் மனுஷன் தானே, அவர் மலக் இல்லையே, அவர் நபி இல்லையே, அவருடைய வாயால கொஞ்சம் வாய் சருகிட்டது, வாய் கொஞ்சம் மறுபக்கம் ஆவிட்டது, கொஞ்சம் முற தவறி பேசிட்டாரு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க குறை சொல்றது பாபா? உங்களோட அப்படி இல்லையோ, எல்லாம் மௌனமாய்க்கிறீங்க. இந்த 56வது ஜும்மாவை பத்தி குறை சொல்றதுக்கு யாருக்கு தெரியுமா ரைட்ஸ் இருக்குது? 55 ஹுத்பாவை பாராட்டினவனுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. 55 ஹுத்பாவை பாராட்டின ஆளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது உங்களை 56வது ஹுத்பா பிளர்ந்து சொல்றதுக்கு. பாராட்டினாங்க ஒவ்வொரு மனிதனுடைய திறமையையும் பாராட்டினாங்க. உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் ஒரு நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் வந்து வெல் பெர்ஃபார்ம், நல்ல நிர்வாக திறமை, நல்ல நிர்வாகம். எந்த அளவுக்கு நிர்வாகம் என்றா, நபீனுடைய வீட்டையும் நிர்வாகம் செஞ்சாங்க. யாரு யாரு? உமருடைய யாண்டவீட்ட ஊட்டுள்ளுக்கும் நிர்வாகம் செஞ்சாங்க. மனைவிமாரெல்லாம் வீட்டுள்ளுக்கு மனைவிமார்கள் கொஞ்சம் யூனியன் ஆகிட்டாங்க. நபீனுடைய மனைவிமார்கள் யூனியன் உருவாகிட்டாங்க. உருவாகி கொஞ்சம் டிமாண்ட் பண்ணிட்டாங்க நபிக்கு. யார சொல்ல, இப்படித்தான் நீ போனோம், என்னடா எதிர்பார்த்து இப்படித்தான் என்று சொல்லி சில எதிர்பார்ப்பை முன் வச்சாங்க. அது அங்க நபியாக இருக்கவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனாக இருந்தாங்க. மனைவி கணவனுக்கு டிமாண்ட் வந்து வச்சேலும் சொல்வா, டிசம்பர் லீவுக்கு, இந்த டிசம்பர் லீவுக்கு எனக்கு எங்கேயும் புகையலா, நான் என் உம்மா வீட்டுக்கு மட்டும்தான் போவேன். அந்த டிமாண்ட் வைக்கேன் அவக்கு, அந்த ரைட் அவக்கு இருக்கு சொல்லேலும். டிமாண்ட் வச்சாங்க. உமர் எல்லாம் உடனே உள்ளுக்கு புகுந்தாங்க வீட்டுக்கு. ஆஹா, நீங்க யூனியனா, நீங்க இப்படியா சொன்னாங்க? ஆயத்து உமர் சொல்லக்குள்ள குரான் இல்லது, இது உமர் சொல்லக்குள்ள உமருடைய வார்த்தைகள். அல்லாஹ் அதே வார்த்தையை குரான் அறக்கி வச்சான். உமருடைய ஒரு அட்மின், நல்ல நிர்வாகம் செய்யக்கூடியவர். எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டாங்க, அப்படி ஒருத்தர் நபியாக மாறண்ட இந்த உமர் தான் வரணும். இவருக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரியும், இவருக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். ஒவ்வொருத்தருடைய திறமையையும் பாராட்டினாங்க. உங்களோட ஊர்ல ஒரு ஒருத்தர் இருக்கிறாரா, ஒரு டாக்டர் இருக்கிறாரா,
அவரை பாராட்டுங்கோ, பாராட்டுந்தவர் மாஷா இப்படிப்பட்டவர், ஒரு ஆறு இருக்கிறத பாராட்டுங்கோ. எனக்கு நேரம் இல்ல, ஒவ்வொரு சஹாபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقواهم علي والحسن والحسين سيدا شباب اهل الجنه وفاطمه سيد صالح الجنه وحمزه اسد الله. سبحان الله سبحان الله. இதுவும் என்ன உங்களுக்கு வேணும்? அபூபக்கர் யார் தெரியுமா? அவரை மாதிரி இறக்க முடியவர் யாருமே இல்ல. ஏண்ட உம்மத்தில் ஆக இறக்க முடிய மனிதர் இவர் தான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய விடயத்துல உமரை போல ஸ்ட்ராங்கான யாரும் இல்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். ஒவ்வொரு சாவிய முகந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவும், நான் தயவு செஞ்சு சொல்றேன், இந்தையோட வாழ்க்கையை மாத்துவோம், இந்தையோட வாழ்க்கையை மாத்துவோம். இதை படிக்கிற விஷயத்தை நொலேஜ் எடுக்க வேணாம், படிக்கிற விஷயத்தை கொண்டு வாழ்க்கை மாற பழகுங்கோ. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவு நேரம் நடந்து போறாங்க ரோட்டில். இஷாவுடைய தொழுகைக்கு போறோம். ஹஸ்பண்ட் வைஃப், கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஒரு சஹாபி அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு பக்கமா போறாங்க. இவர் ராவு நேரம் இஷாவுடைய தொழுகைக்கெல்லாம் பிறகு இவர் வீட்டில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அழகான குரல் வளம், அழகாக ஓதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மனைவி ஆயிஷாவும் பக்கத்தில் நின்று கொண்டு இந்த குர்ஆனை கேட்டு சுவைத்தாங்க, ரசித்தாங்க, அதனுடைய இந்த தங்கவித்தாங்க. நான் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், குர்ஆனுடைய கருத்து மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு மனதால் அந்த குர்ஆனை நீங்க கேட்பீங்க இருந்தால் உங்களுக்கு எனக்கு தொழுக ஒரு குர்ஆனை ஓய் தொழுதாலும் என்னோட தொழுகை நின்ப முடியாது. எங்களுக்கு நேற்று எங்க ஹஜ்ரத் இன்சாஃப் மௌலவி தொழுகையை பற்றி ஒரு பிரசன்டேஷன், பிளஸ் பயான ஒரு பிரசன்டேஷன், தொழுகை எப்படி தொழுகணும், ஒவ்வொரு செய்தத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும். அவர் அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 45 வருஷம் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் இந்த பயான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு அவர் பிரசன்டேஷன், நாலு அவர் பிரசன்டேஷன் தொழுகையை பற்றி மட்டும். பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆடியன்ஸ் எழுப்பாட்டு கேட்டிருக்கிறாரு, நீங்க இன்னா கல்கௌசர் என்ற சூரா இருக்குதானே, குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆக சின்ன சூரா, இந்த சூராவும் கருத்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்று கேட்டா அந்த சபையில யாருக்கும் தெரியாது. குலு அல்லாஹு அஹது ஓதாத நாள் இல்ல. குலு அல்லாஹு அஹதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப கவலையோட சொன்னார் இன்னைக்கு வந்த ஹஜ்ரத், நான் இப்படி போனேன், இப்படி கேட்டேன், குர்ஆன் இந்த அளவுக்கு கூட குர்ஆன் நாலேஜ் இவங்களுக்கு இல்லையே, இந்த அளவுக்கு கூட குர்ஆன் அறிவு இவங்களுக்கு இல்லையே, நான் என்ன செய்யறது? இந்த சமூகம் எப்படி தொழுகை இன்பமாக அனுபவிப்பாங்க? தக்பீரை கட்டினா தக்பீரை கட்டி ஓதக்குள்ள அந்த ஆயத்தினுடைய இன்பம் எப்படி வந்து சுவைப்பாங்க தெரியட்டி. அப்ப பக்கத்துல முஹதி மௌலவி சொன்னாரு, மௌலானா நீங்க குர்ஆன பத்தி பேசுறீங்க, ஏழு முண்டா கேளுங்க அவங்கள்ட்ட. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, ருகூவுக்கு போயிட்டு வரக்குள்ள இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்றாங்க தானே, அந்த அர்த்தத்தை கேளுங்க பாப்போம். செய்யறதுக்கு ஆயிரம் வேலைக்கு
எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பிரச்சனை. எங்கிருந்து ஆரம்பிக்கின்ற பிரச்சனை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மனைவி ஆயிஷாவும் அந்த குர்ஆனை கேட்டு சுவைக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. அதில் இன்பம், அதனுடைய சுவை, அதனுடைய ரசனை, அது சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இன்னில் குர்ஆனி ஹலாவத்தன், வட்டிலாப்பத்துக்கு இனிப்பம், வட்டிலாப்பம் என்றா இனிக்கிறது போல அல்லாஹ்வுடைய தரிசனங்கள். குர்ஆனுக்கு இன்பம் இருக்கிறது, சுவை இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், அதனுடைய சபபுன் நுஸூல், அதனுடைய தஃப்ஸீர், அதனுடைய கருத்து எனக்கு தெரியும் என்றா சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆன் இருக்கிறது, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இஸாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. சுப்ஹானல்லாஹ். இந்த சூரத்தெல்லாம் அலாமோதேலாது. இந்த சூரத்துக்கு அர்த்தமும் தெரியும், உள்ளத்தால ஓதினா கண் கண்ணீர் கொட்டாம இருக்காது. என்ன மன்னிச்சு சொல்றதுக்கு இது யார் யாருக்கு இந்த தொப்பி கணக்காயிருந்ததோ போட்டு கொடுப்போம். குர்ஆனை கேட்டு ரசித்தாங்க, மிச்ச நேரம் கேட்டாங்க, கேர்ந்து பேசாங்க, ஒன்றும் பேசல. அடுத்த நாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தித்தாங்க. சந்திச்சோடனே இவருடைய முகத்தில் பேசினா பெருமை வரும், இவருக்கு இவருடைய முகத்தில் பேசினா பெருமை வரும் என்று வாய்ப்பது சும்மைக்கல்ல, சும்மைக்கல்ல. அவர் புகழ்ந்தாங்க, சொன்னாங்க என்ன தெரியுமா, நேத்து ராவு உங்களுடைய கராத்தை, உங்களுடைய குர்ஆனுடைய திலாவத்தை நான் கேட்டு ரசித்தேன், நல்லா இருந்துச்சு. ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூது அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் என்ன குரல் வளத்தை கொடுத்திருந்தானோ அதுல ஒரு பகுதியை அல்லாஹ் உனக்கும் தந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு புகழ்ந்தாங்க. ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூதுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் என்ன குரல் வளத்தை கொடுத்திருந்தானோ அந்த குரல் வளத்தை அல்லாஹ் உனக்கும் தந்திருக்கிறான் வாப்பா என்று சொல்லி அந்த அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு புகழ்ந்தாங்க. புகழ்ந்துடனே அவர் யார் தெரியுமா, அவர் நபியினுடைய சஹாபி அல்லவா, அவர் நபியினுடைய சொஹபத்திலிருந்து பாடம் படித்தவர் அல்லவா. அவர் சொன்னார், அவர் நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் மிஸ் பண்ணிட்டனே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் என்றிருந்தால் இதை விடவும் அழகாக குர்ஆனை பாராயணம் செய்திருப்பேனே. இன்றைக்கு இந்த சபையை நீக்கேனோம், என்னேம் இந்த பள்ளியில கூப்பிட்டு 8-7 தாக்களுக்கு 9-7 தாக்களுக்கு என்ன பாராட்டுவாங்க எனக்கு தெரியும் என்றிருந்தால் நானும் படித்திருப்பேனே, நானும் படித்திருப்பேனே. யூனிவர்சிட்டி போனவங்களை இந்த சமூகம் என்ன கண்ணியப்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் நானும் யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பேனே. குர்ஆன பாடமாக்கின ஒரு ஹாபில இந்த சமூகம் கண்ணியப்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் ஏந்த பிள்ளையையும் நான் ஹாபிதாக்கியிருப்பேனே. பாராட்டுங்கோ, பாராட்டுங்கோ, பாராட்டுங்க. யாரையும் தனவந்தர்களை மட்டும் பாராட்டமானம் எப்பயும் பாராட்டுற யாரும் பணக்காரங்க. மதரசாக்கள் பட்டமளிப்பு விழா வச்சிருக்கேன், நான் சொல்ற பட்டமளிப்பு இல்ல அப்பது, அது பணக்காரர்களுக்கு பாராட்டு விழா. சமூகத்தில் வரணும் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, மிக வினயமாக சொல்றேன், சமூகத்தில் நாங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். நாங்க வாழக்கூடிய நாட்டில் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். அந்த அமைப்பில் இங்கிருக்கக்கூடிய இந்த அமைப்பு காத்திரமான சமூக பணிகள் அல்ல, சன்மார்க்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பிரிச்சவாரம் ரெண்டு, சன்மார்க்க பணி வேற, சமூக பணி வேற, இது ரெண்டும் வேற இல்ல. சமூக பணி சன்மார்க்க பணி, சமூக பணி சன்மார்க்க பணி. நான் உங்களுக்கு என்னுடைய இன்றைக்கு நாளுடைய தகவல் செய்தி என்ன சொன்னா, ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கும். நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்தோம், எங்களை முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு ரெஸ்பெக்டா இருந்தாங்க, எவ்வளவு கண்ணியமா வாழ்ந்தாங்க, யாரும் யாரும் அவங்களுக்கு முன்னால் எந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் அவங்களோட சண்டை பிடித்ததாகவும், அவங்களுக்கு முன்னால் அவமரியாதையாக நடந்து கொண்டதாகவும், அவங்களுக்கு முன்னால எந்த விதமான அசம்பாவிதங்கள் செய்ததாகவும் எங்களுக்கு சரித்திரம் கிடைக்க இல்லை. முஸ்லீம்கள் கண்ணியத்துக்குரிய மக்களாக இருந்தார்கள், முஸ்லீம்களை மதிச்சில் வந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் கூட இந்த நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் கிடைத்த காலம் பற்றி சொன்னார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முருகெழுந்து முஸ்லீம்கள் என்பதாக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதாக இருந்த ஒரு சமூகம் நாங்கள், இன்றைக்கு எங்களுக்கு பெரும்பான்மை சமூகத்துடைய பார்வையில் எங்களுக்கு என்ன இடம் இருக்கிறது, இதை நாங்கள் யோசிக்கணும், இதை நாங்கள் யோசிக்கணும். எனக்கு 45 வருஷம் இருந்தால் நான் வாழ்ந்த காலம் மிச்சம், வாழப்போற காலம் கொஞ்சம். மவனுக்கு ஏத கடைசி மவனுக்கு வயசு 9 இருந்தால் அவன் இன்னும் ஒரு 60 வருஷம் இன்ஷால்ல வாழ இருக்கிறான். நான் அவர் வாழ்றதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மை இங்க செஞ்சு வச்சுட்டு போகணும். இன்றைக்கு நாங்க வாழ்றது எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போன பிளாட்ஃபார்ம்ல வாழ்றது இல்ல. எங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில சில விஷயங்களை படிங்க. ஒன்று அடங்கி கொள்றதுக்கு சரித்திரம் இருக்கும், ஒன்று அடங்கி கொள்றதுக்கு என்ன இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும். ஒன்றை இழக்கிறதுக்கு ஹிஸ்டரி கிடையாது. ஒரு ஆளை கூப்பிட்டு கேளுங்க, நீங்க எப்படி பணக்காரனா நீங்க, நீங்க எப்படி பணக்காரனா நீங்க, அவர் சொல்லுவாரு, நான் இப்படித்தான் பணக்காரனானேன், நான் இப்படித்தான் வேலை செஞ்ச ஆபீஸ்ல வேலை செஞ்சேன், நான் இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், எனக்கு இப்ப இப்படி இருக்குது என்று சொல்லி கீழிருந்து மேல வார்த்தைக்கு என்ன இருக்குது, என்னைக்கும் ஹிஸ்டரி இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும். ஒத்தர் சொல்லுவாரு, நான் இப்படித்தான் மாஷா அல்லாஹ் ஸ்கூல்ல ஃபெயில் ஆனேன், ஒரு கடையில போய் சேர்ந்தேன், கடையில வேலை செஞ்சேன், ஒரு மயர் ஒத்தர் வந்தாரு, அவர் என்ன கிட்ட கடையோடு போடுவாரு கேட்டாரு, நான் கடையை போட்டேன், மாஷா அல்லாஹ் அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, அல்லது நான் ஒரு சும்ம சாதாரண நாள் தான் கல்யாணம் முடிச்சேன், மாமா ஹெல்ப் பண்ணினாரு, மாமோட ஹெல்ப்பால மேல வந்தேன். ஒத்தர் சொல்லுவாரு, நான் இப்படித்தான் சும்மா இருந்தேன், எனக்கு ஒரு ஜப்பான் மயர் வந்தாரு, என்ன அவன் கேட்ட ஜப்பானுக்கு போவாரு எனக்கு கூப்பிட்டாரு, நான் ஜப்பானுக்கு போறேன், சம்பாதிச்சேன், பணக்கார நானேன், அப்படி வந்தேன். கீழே இருந்து ஒத்தர் மேல வாரத்துக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, சரித்திரம் இருக்கும். மேல இருந்து ஒத்தர் கீழே முழுகிறார், அவருக்கு சரித்திரம், அவருக்கு என்ன சரித்திரம் தெலுங்கு. இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் வந்து இங்கிருந்த சிங்கள ராஜாக்களோடு எப்படி வாழ்ந்தாங்க என்பதற்கு சரித்திரம் இருக்குது. எங்களுக்கு இருந்த கண்ணியத்தையும் எங்களுக்கு இருந்த மரியாதையையும் இந்த நாட்டில் எங்களுக்கு இருந்த இடத்தையும் நாங்கள் இழந்ததுக்கு பிறகு யோசிக்கிறோம், எப்படி இழந்தோம் என்று சொல்லி. ஸ்பெயினை உந்தலுஷ் முஸ்லீம்கள் கைப்பற்றினாங்க. தாரிக் பின் ஜியாதுடைய தலைமைத்துவத்தில் வைத்து உந்தலுஸ் ஸ்பெயினை கைப்பற்றி மஸ்ஜிதுல் குர்துபாவை கட்டி சுபஹானல்லாஹ் பெரிய பள்ளி 365 ஜனல் இருக்குது. எத்தனை ஜனல்? எத்தனை ஜனல் சொல்லுங்களேன். 365 ஜனல். சும்மா சில்ல, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் பொழுது ஒவ்வொரு ஜனலால தான் வெளிச்சம் வரும். முதலாவது அதுக்கு சொல்றது என்ன? கட்டிட கலை முஸ்லீம்களுடைய கைவரிசை. சும்மா ஜனல் வச்சிடல, நாங்க பாக்குற எங்கேயாலும் போயிட்டு இந்த ஜனல் நல்லா இருக்கா எங்க வீட்டுலயும் போடுவோம். வந்து சும்மா அர்த்தம் இல்லாம போடுறேன். அது ஒரு விஞ்ஞானம். ஒரு ஜனல் வச்சா வெளிச்சம் வரணும், ஒரு ஜனல் வச்சா என்ன வரணும் காத்து வரணும், ஒரு ஜனல் வச்சா என்ன வரணும் நுழைந்து வரக்கூடாது. போன கேட்ல என்ட்ரன்ஸ் ஆவக்குள்ள முன்னுக்கு போட் போட்டிக்கு என்ன தெரியுமா? Do not allow to pray. La nasmahu bis salah. You cannot pray. இந்த பள்ளி உள்ளுக்கு வந்து காசி கொடுத்து பள்ளிய பார்த்துட்டு போங்கோ. ஆனா பள்ளி உள்ளுக்கு ரெண்டு காட்டு தஹியத்துல் மஸ்ஜித் தொலைல அவங்களுக்கு. ஒவ்வொரு பள்ளியில குரான் அல்ல, இந்த டாலில் உடமாக்கல் மிம்பர் அல்ல, அந்த மிம்பர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏர்ந்த மிம்பர். அது தஃசீருல் குர்துபி. இப்படி ஹசபுல் வாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிம்பர் அது. தாவூது வாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிம்பர் அது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மிம்பர் இன்னைக்கு அந்த மிம்பர் இருக்குது. ஒரு என்ன மியூசியமாக இருக்குது. கொண்ட அடைஞ்சு கொள்றதுக்கு சரித்திரம் இருக்கும், உண்டை இழக்கிறதுக்கு சரித்திரம் கிடையாது. இப்ப நாங்க யோசிக்கோணும், எப்படி வாப்பா இழந்தோம்? சும்மா முந்தி எங்களை கண்டா கட்டி இந்த சாரத்தை அவுத்து போட்டு போறவங்க, அவுத்து போட்டு ஓரத்தால போறவங்க, இப்ப எங்களை கண்டா முரசி பாக்குறாங்க. அப்படி முந்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பா இருந்தவங்க இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வகையான மோசமான வியாபாரத்தையும் செய்யக்கூடியவங்க முஸ்லீம்கள் என்ற அளவுக்கு பெயர் குத்தப்பட்டிருக்குது. முஸ்லீம்களா அவங்க பயங்கரவாதிகள், முஸ்லீம்களா அவங்க சுயநலவாதிகள், முஸ்லீம்களா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சும் பொழுது அவங்க கை மாறிடுவாங்க. முஸ்லீம்களா அவங்க இந்த நாட்டில் அவங்களுக்கு பிரஜா உரிமை இல்லை. அவங்களே சொல்றாங்க பிரஜா உரிமை இல்லாத மாதிரித்தான் நடக்கும். இந்த நாட்டில் நாங்க சிட்டிசன்ஸ் இல்லவாப்பா, நாங்கெல்லாம் வந்தவங்க மாதிரி, விருந்தாளிகள் மாதிரி, விருந்தாளிகள். இந்த நாட்டில் நாங்கள் விருந்தாளிகள் மாதிரி வாழ்ந்துட்டு வைத்துடுவோம். எங்களுக்கு எந்த ஐடிக்காவே இந்த நாட்டில் இல்லாத மாதிரி அவங்க சொல்ல இல்லை, நாங்களே சொல்றோம். சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை பள்ளியில் இந்த நாட்டில், இந்த நாட்டில் எத்தனை பள்ளியில நாங்க இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை போடுறோம்? இந்த நாட்டில் எத்தனை பள்ளியில தேசிய கொடியை போடுறோம் சொல்லுவோம்? எல்லாரும் ஒத்தட்ட சொன்ன இது சொன்னார ஹசரத், ஒரு பிரச்சனை ஒன்றிய ஹசரத் இருந்தாரு. என்ன வாப்ப பிரச்சனை? இல்ல அதுல உருவப்படம் ஒன்றிய இருந்தாரு. நான் அப்படியே சேப்புல கையப்படுத்த காசை அவரோட சேப்புல கைய போட்டு வந்துச்சு 1000 ரூபாய் தாளோடுதான். அது இப்படி இருக்கிற அடைய நாங்கள் கொடிய பள்ளி உள்ளுக்கு போடுறது, பள்ளிக்கு வெளியே போடு. நீ பள்ளி உள்ளுக்கே உருவம் வந்திருக்கிறேன். நாட்டுப்பற்று. எனக்கு இதை பற்றி பேசணும்னா நபியினுடைய ஹதீஸ் என்று பேசுவேன். நாட்டுப்பற்று, பிறந்த நாடு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பிறந்தது இமாம் புகாரின்றது. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிற இந்த காலில் சொன்னாங்க, யாருக்கு சொன்னாரு, இந்த காலியில போன எல்லா இடத்துலயும் ரெண்டு பள்ளி தானிக்கு உண்டோ, புகாரி பள்ளி உண்டு, மொஹிதீன் பள்ளி. இமாம் புகாரி, இமாம் புகாரி சொன்னாரு. இப்ப இமாம் புகாரி என்ன பாப்பா பேர் என்ன சொல்ல பாப்போம், அவட பேர் இமாம் புகாரியா? இமாம் புகாரியினுடைய பெயர் அவருக்கு பட்டம் புகாரி என்று அவருக்கு தெரியா? அவருக்கு தெரியா, அவர் பெயர் புகாரி என்று சொல்லி. அவருடைய பெயர் முகமது இஸ்மாயில். அவருக்கு புகாரி என்ற பட்டம் வந்தது பின்னால எதை வச்சு தெரியுமா? அவர் பிறந்த ஊரை வச்சு. அவர் பிறந்த ஊரை வச்சு எப்படி ஒருவருடைய வாப்பட பேரை மாத்தேனதோ அதே போல ஒருவருடைய பிறந்த இடத்துடைய பேரை மாத்தேனா? நீங்க உங்களுக்கு பாகிஸ்தான்லயோ சவுதியிலயோ உங்களுக்கு பிரஜா உரிமை கிடைச்சிட்டு நீங்க சிம்சனா விட்டீங்க என்பதனால உங்களுக்கு சொல்லல, நான் பிறந்த ரியாத் என்று சொல்லி, நான் பிறந்த இங்கத்தான். எல்லாரும் பார்ப்பாங்க என்ன மன்னிச்சு சேர்த்து சொல்றேன், கடன் இல்லாம மௌத்தாகும். உங்களுக்கு ஒத்த உதவி செஞ்சா அது அவர் உங்களுக்கு செஞ்ச கடன். அந்த கடனை நிறைவேற்றத்துக்கு குறைஞ்சபட்சம் ஜஸாக்கல்லாஹ் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இந்த நாடு உங்களுக்கு எவ்வளவு தந்திக்குது? இந்த நாடு உங்களுக்கு எவ்வளவு தந்திக்குது? இந்த நாட்டால் எனக்கு எவ்வளவு லாபம்? இந்த நாட்டில் எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்? இந்த நாடு எனக்கு தந்ததை எல்லாம் நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் மௌத்தாகணும். அப்படி மௌத்தானாத்தான் நான் கடன் இல்லை. நான் சொல்லவா, நான் உங்களை சொல்லல, நான் என்ன சொல்றேன், நான் பிறந்தது கண்டி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல. என் பாப்பா அன்றைக்கு லேபர் ரூமுக்கு சார்ஜ் கட்ட இல்லை, பிறந்தது ஃப்ரீயா. தொழுத பள்ளிவாசல் முழுக்க எந்த பள்ளிக்கு நான் காசு கட்டல. நான் ஓதின மதரசா ஃப்ரீ, மதரசா மட்டுமல்ல ஸ்கூலும் ஃப்ரீ, ஸ்கூல் மட்டுமல்ல யூனிவர்சிட்டி ஃப்ரீ, யூனிவர்சிட்டி மட்டுமல்ல எம்ஏ ஃப்ரீ, எம்ஏக்கு பிறகு பிஎஸ்சி ஃப்ரீ, டபுள் பிஎஸ்சி செஞ்ச அதுவும் ஃப்ரீ. இந்த நாட்டில் எஜுகேஷன் ஃப்ரீ. நீங்க போங்கப்பா, நீங்க போங்க கனடாவுக்கு, நீங்க போங்க யூஎஸ்க்கு, நீங்க போங்க யூகேக்கு, நீங்க போங்க ஆஸ்திரேலியாவுக்கு, O-level வரைக்கும் தான் எஜுகேஷன் ஃப்ரீ. அதுக்கு பிறகு உள்ள எஜுகேஷன் எல்லாத்துக்கும் காசு கட்டணும். அந்த சும்மா படிச்சேலா, அந்த சும்மா கல்வி இல்ல. இந்த நாட்டில் ஃபாரினர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ. கல்வி ஃப்ரீ. இங்க இருக்கிற டாக்டர், இங்க இருக்கிற உலமாக்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க சும்மா வளர்ந்தவங்க தானே. மருந்து நீங்க பிரான்சுக்கு போனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். எதுவலி நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு காசு கட்டணும். நீங்க ஜமாத்துல போயிட்டீங்க அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவில போனா சுபான இப்பத்தான் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளத்தான் இலங்கையில ரோட்டில் போறது காசு கட்டணும். அது காலிக்கு வரணும் மட்டும்தான். எங்க வரணும் மட்டும் இந்த டவுன் சவுத்துக்கு வரணும் மட்டும்தான் காசு கட்டணும். காசு கட்டாத வரும் எனக்கு சரியில்லை. ஹைவேன்றது இங்க இல்ல வாப்பா, இப்பதான் வந்திருக்குது. யூஎஸ்ல எல்லாம் நீங்க ஹைவே ரோட்ல வாகனத்தை போட்டா ஒரு 100, 150, 200 கிலோமீட்டர் போறண்டா ஒரு $50 வச்சுக்கணும் பக்கத்துல கையில. இந்த நாட்டில் ரோட் எல்லாம் ஃப்ரீ, எங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, கடைசியா போற மையவாடியும் ஃப்ரீ வாப்பா, கடைசியா போற மையவாடி ஃப்ரீ. ஜப்பான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன பாவிச்சான், நாங்க உசாக்காவில சென்ற இந்த 2 மாசத்துக்கு முந்தி நாங்க ஒரு மையவாடி வாங்கினோம். உசாக்காவில முழு ஜப்பானுடைய முஸ்லீம்களுக்கும் டோக்கியோல ஒரு ஜனாதா மௌத்தான உசாக்காவுக்கு கொண்டு வரணும் சுமார் 650 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 650 கிலோமீட்டர். ஜனாதா உண்டு டோக்கியோல மௌத்தான அந்த ஜனாதாவுக்கு ஜனாதாவை தொடோமேல முழுக்கு அது ஜனாதாவை பிடிச்சதுக்கு ஜனாதாவை ஹனில் பண்றதுக்கு அதுக்கு ஒரு மல்சாலா இருக்குது. அந்த மல்சாலாவைக்கு பாரம் கொடுத்து நீங்க காசை கட்டணும். கபரு ஃப்ரீ, ஆனா டிரான்ஸ்போர்ட் அந்த ஜனாதாவை கொண்டு வரத்துக்குரிய கூலி, கேரிங் அதுக்குரிய கூலி 10 லட்சம் ரூபாய் பில் குறையாம வரும். இங்க சந்தூக்கும் பிரிவாப்ப பள்ளி உங்களுக்கு மிச்சம் போனா எத்தனையோ பள்ளியில கபன் போடவே நீக்குது, கஃன் கூடவே நீக்குது, அதுக்கும் ஃப்ரீ. இவ்வளவு எல்லாம் நாங்க ஃப்ரீயா எடுத்துக் கொடுத்துக்கு பிறகு இப்ப நீங்க யோசிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் எனக்கிட்ட கேட்டுக்கொள்றேன், இந்த நாட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் படித்த ஸ்கூலுக்கு என்ன செஞ்சேன், நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் படித்த ஓதின ஸ்கூலுக்கு மதரசாக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் மௌத்தான அடக்கப்பட இருக்கிற கபருக்கு என்ன, கபரிஸ்தானுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் இந்த காலையில் சென்னந்தாலியில இந்த நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச 67 வருஷம் ஆகுது. 48 பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ், 500 வருஷங்களுக்கு பிறகு காலனித்துவத்திலிருந்து இந்த நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு, சுதந்திரம் கிடைச்சிச்சு. நாங்க ஒவ்வொரு வருஷமும் நானும் பேசுறதான் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு என்ன சரி எங்க சரி இடத்துல நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு கண்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லி பேசி 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 இந்த 67 வருஷமா இன்னும் பேசுற ரெண்டு பேரை தான். யார் ரெண்டு பேரும் வாப்பா? பிபி ஜாயா, சார் ராசிக் பரிதம். ஒரு 65 பேர் இல்லையா வாப்பா? ஒரு 67 பேர் இல்லையா வாப்பா? நாட்டுக்கு நேஷனல் லெவல்ல அவங்க கண்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பேர் பண்ணினாங்க ஆமியில இந்த 30 வருஷம் ஓட்டைம்ல, எத்தனையோ பேர் ஷஹீதாகிட்டாங்க அந்த யுத்தத்துல. ஆனா எங்கள்கிட்ட அன்பார்ச்சுனேட்லி முஸ்லீம்கள் டாக்குமெண்டேஷன்ல பலகீனமானவங்க, டாக்குமெண்ட் யாருக்கே இல்ல, அதனால அவங்க யார் யாருன்னு தெரியா. 250க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் ஆமியில போலீஸ்ல முஸ்லீம்களாக இருந்தவங்க ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற அந்த யுத்தத்துல, அது அரசாங்கம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமா யாருன்னு சொல்லி, சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற இல்லையே சிங்களாக்கள் சொல்றோம் இல்ல, அவங்க முஸ்லீம்கள் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் அந்த ரெக்கோர்டாவது எங்கள்கிட்ட இருக்குதா? அதுவும் எங்கள்கிட்ட இல்ல. பௌத்தா போன அந்த சோல்ஜர்ஸ் வானம் வாப்பா, எத்தனை பேர் இந்த வீட்டுல அவங்களோட பேர்த் சர்டிபிகேட் பாதுகாப்பாய்க்குது, எத்தனை பேர் இந்த வீட்டுல அவங்களோட பேர்த் சர்டிபிகேட் பாதுகாப்பா இருக்குது. இது நான் தெரியுமா சொல்றேன், ஹஜ்ஜிக்கு போகணும் காசு எடுத்து வருவாங்க, பாஸ்போர்ட் எடுக்கணும், எங்க பேர்த் சர்டிபிகேட் உண்மையிலே தெரிய எங்க இருக்குன்னு சொல்லி, பேர்த் சர்டிபிகேட் இல்லாம எடுக்க வழி உண்டிக்குதா? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்யணும், என்ன செய்யணும், பள்ளி கட்ட இல்ல, இந்த பள்ளியை யாரோ கட்டி வச்சுட்டாங்க, அவங்க நாங்க ஒரு வக்ஃபோண்டு செய்ய இல்ல, நாங்க காணி வாங்கி சுகானந்தா அஞ்சு பரம்பரைக்கு காணி வச்சுட்டு போனோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த காணி அஞ்சு பரம்பரைக்கு கை மாறாது. இது நான் சொல்றத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க உங்களை பரம்பரைக்கு வச்சுட்டோட காணிக்கிறேன், இந்த காணி ரெண்டு பரம்பரைக்கு மாறாது. அந்த காணியை துண்டு போட்டு போட்டு உங்களை பேரப்புள்ள விற்பாங்க, வித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு வக்ஃப செஞ்சுட்டு மௌத்தாகுங்க, உலகம் அறியும் வரைக்கும் அந்த வக்ஃப உங்களை பேரை சொல்லு வச்சாங்க. பள்ளிவாசலுக்கல்ல, பள்ளி தாராளமா போதும், அல்ஹம்துலில்லா பள்ளி தாராளமா போதும். உங்களை வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த சொல்ல பள்ளி கொண்டல்ல, பனு சலமா கோத்திரத்தினர்கள் மதீனாவினுடைய பள்ளத்தாக்கில் நடந்து வருவாங்க. அவங்களை பேர்ல அல்லாஹ் குர்ஆனை திறக்கினார், பள்ளிக்கு வச்சு எட்டு எழுதப்படுகிறது. சஹாபாக்கள் தூர இருந்து பள்ளிக்கு வருவாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளி வச்சுக்கொள்ளணும் என்ற கன்செப்ட் மறந்துடுங்க. பள்ளி தெரியுமா, பள்ளி இருக்கோடம், பள்ளிய பெருசாக்கி கட்டவும் வேணும். எப்ப தெரியுமா கட்டணும் பள்ளிய? நான் சுபகளே சொன்னேன், பள்ளிய பெருசாக்கோணம், பள்ளிய உடச்சோடம், பள்ளிய பெருசாய் கட்டுவோம் பிரச்சனை இல்ல. எப்ப தெரியுமா கட்டோடம்? எந்த பள்ளியாவது சுபகுடைய தொழுகைக்கு போதா போனா கட்டுவோம். எப்பக்கி சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் பாப்பா, பெருநாளுடைய சுபம் அல்ல, 22 கால வர சுபகம் அல்ல, ஹஜ் பெருநாளைக்கு வர சுபகம் அல்ல, நாளை காலையில சுபகுக்கு இந்த பள்ளி போதத்தி நீங்க சொல்லுங்க, நான் காஸ்தார பள்ளி கட்டுறது. ஜும்மாக்கு போவா, இங்க இருக்கிற குலமாக்கள் பஹஜத்ரி இப்ராஹிம் இங்கதான் இருக்குது பாப்பா, இப்படி அப்பா சித்தான் இருக்குது பாப்பா. நெருக்கம் கூடினா எப்படி தொழுகிறது சொல்லி, நெருக்கமா இருக்கிறாங்க எப்படி தொழுகிறது, இப்ப என்ன செய்யணும், இப்ப எப்படி சுஜூது செய்யறது, எப்படி ருக்கூ செய்யறது, அதுக்கு சட்ட மார்க்கத்தில் இருக்குது. அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு விகல்ப அல்லிய பெருசாக்கிறது அல்ல. நான் முடிக்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது. ஸ்கூல் காலையில் எத்தனை முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது, அரசாங்க ஸ்கூல் கால் டிஸ்ட்ரிக்ட்ல, காலி டவுனுக்கு முஸ்லீம் ஏரியா உள்ளது, முன்சிபல்ல 13 ஸ்கூல் இருக்குது. சரி, ஹோல் டிஸ்ட்ரிக்டா, டிஸ்ட்ரிக்ட்ல 13 ஸ்கூல் இருக்குது, காலி முன்சிபல் ஏரியா உள்ளது. நான் கேட்கிற முஸ்லீம் ஸ்கூல் சொல்லுங்களே பாப்பா, முன்சிபல் ஏரியாவில் கட்டு ஸ்கூல் இருக்குது. அந்த கல்கஷன் விட்டு இல்லையா, என்ன மன்னிச்சு உங்க சொல்றேன், என்ன மன்னிச்சு உங்க நான் ஸ்ட்ரைட் போவடா சொல்றேன், கிறிஸ்த கிளியரா சொல்றேன், எங்கட பணக்கார வருத்தம் திருந்தோணும், எங்கட பணக்காராக்களை பேர் யோசிக்கோணும், எங்கட புள்ள ஒரு முஸ்லிம் அரசாங்க முஸ்லிம் பாடசாலையில படிக்கட்டும், இந்த புள்ளைய நான் கொண்டைத்து ஒரு பேர் போன ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல்ல போடுறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறேனோ அந்த பணத்தை இந்த ஸ்கூலுடைய டெவலப்மெண்ட் செலவழிக்க போறேன். பணம் வந்துட்டுதா அவர் சொல்லுவார், எங்கட புள்ள படிச்சோட இந்த மஹிந்தல தான் படிச்சோணும், எங்கட புள்ள படிச்சோட இங்க தான் படிச்சோணும், அதுக்கு எவ்வளவு வேணும் என்றாலும் நான் செலவழிப்பேன். இந்த பணத்தை செலவழிக்கிறீங்க தானே. நான் படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்றேன், இந்த பணத்தால் உங்களுக்குள்ள படிக்காது. இந்த பட்ஜெட்டை ஒதுக்கும் போது இந்த ஸ்கூல்ல போடுறதா எனக்கு இவ்வளவு செலவாகும், இந்த காசை இந்த முஸ்லீம் ஸ்கூலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஒதுக்க போறேன். எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு, அல்லா எனக்கு பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான், நான் இவ்வளவு பணம் உடையவன், நான் அண்டக்கு ஒரு முடிவு செஞ்சேன், எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பணக்கார பிள்ளைகளும் போனாங்க கொழும்புக்கு தான் படிச்ச போனாங்க, நான் முடிவு செஞ்சேன் யாரும் கொழும்புக்கு போகாது, எந்த புள்ள இங்க தான் படிக்கும் ஸ்கூல்ல தான் படிக்கும். நான் என்ன செய்வேன்டா, எந்த பிள்ளைகளுடைய கிளாஸுக்கு ஏ லெவல் கிளாஸுக்கும் ஓ லெவல் கிளாஸுக்கும் கொழும்புல இருந்து டீச்சர்ஸ் மாற கொண்டு வருவேன், எந்த புள்ள போற வாகனத்துல கொழும்புக்கு அவர் சொல்றாரு, அன்றைக்கு அல்லாஹ் செஞ்ச கிருபை, கொழும்புக்கு போன யார் டாக்டர் ஆவல்ல, அஞ்சு டாக்டர். அவர் சொன்னாரு, படிப்புத்தனமல்ல காரணம், மற்ற 25 பேரும் 30 பேரும் சொல்லிய துவா, மற்ற 30 பேரும் சொல்லிய துவா. நீங்க வேறு வாங்க, நான் அவரை கொண்டு உங்களை இந்த வச்சிருங்க. இருக்கேனும் பெரிய அரசாங்க போஸ்ட்ல அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு அவங்களோட பிள்ளைய கொண்டு போடையு பெரிய ஸ்கூல்ல போடமான உங்களோட ஸ்கூல்ல ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல போட்டு அந்த ஸ்கூலுக்கு பெக்கப்பா கொடுங்கோ, அந்த ஸ்கூல தூக்குங்கோ. ஏந்த பிள்ளை நீங்க தான் படிக்குது, ஏ உங்களோட பிள்ளைய போடையா, நாங்க இந்த ஸ்கூலை கட்டி எழுப்போம். இந்த ரெண்டு சமூகமும் இந்த நிலைப்பாட்டுக்கு வராத வரையில எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய 735 முஸ்லீம் ஸ்கூலையும் எங்களுக்கு பாதுகாக்க ஏதா, செல்வந்தர்களுடைய புள்ள போறாங்க பெரிய ஸ்கூலுக்கு, படித்தவங்களுடைய புள்ள போறாங்க பெரிய ஸ்கூலுக்கு. இந்த நாட்டில் 735 முஸ்லீம் பாடசாலைகள்ல 100க்கு மேற்பட்ட பாடசாலைகள் மூடி விழாவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடி விழா சொல்றாங்க, டீச்சர்ஸ் இல்ல, இல்ல பிள்ளைகள் இல்ல. இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய மெஜாரிட்டி யாரு தெரியுமா? நன் முஸ்லீம், நன் முஸ்லீம். இப்ப இந்த ஸ்கூல் மாறப்போகுது, கண்டி சிட்டியில, கண்டி டவுன்ல, கண்டி முனிசிபல் லிமிட் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பழைய ஒரு ஸ்கூலுக்கு அந்த நிலைமை இப்ப வந்திருக்கிறேன். ஏன் அங்க இருக்கக்கூடிய செல்வங்களுடைய பிள்ளை எல்லாம் படிச்சிருக்காங்க டிண்டியிலையும் செயின்ட் ஆன்டனிஸ்லையும், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சாங்க. இந்த ஸ்கூலுக்கு யாரும் போறாங்களும் இல்ல, யாரும் வாராங்களும் இல்ல. அங்க போற போற யாருண்டா, அந்த முனிசிபல்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும், அங்க யாரு போறா மாப்ப இல்லாத பிள்ளைகளும், அங்க யாரு போறா எந்த ஸ்கூல்ல போயிட்டு சேர்றதுக்கு அட்மிஷன் கிடைச்ச இல்ல, அவங்களுக்கு தேவையை கீழே கொடுக்க காசியும் இல்ல, அப்படிப்பட்டவங்க புள்ள போறாங்க. அங்க போயிட்டு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு பார்த்தா யாரும் எந்த பேரண்ட்ஸும் இல்ல. சுபஹானல்லாஹ், ஸ்கூல் டெவலப் ஆகுமா? இது பதுவா இல்லை, இது யதார்த்தம், இது யதார்த்தம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒவ்வொருவரும் யோசிங்கோ, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். உலமாக்கள் யோசிங்கோ, நான் என்ன செய்யணும். நான் எத்தனை சொல்றது, நான் வீட்டில் எங்க வீட்டுக்குள்ள பேச சொல்றது, எங்க மதரசால 650க்கு மேற்பட்ட புள்ள ஓதுறாங்க. இது யோசி கோவத்தரும், இந்த 650 பிள்ளைகள்ல 50க்கும் குறைவானவங்க தான் எங்க ஊரை சேர்ந்தவங்க. 600 பிள்ளைங்க தந்திருக்கிறாங்க. சொல்லுங்களேன், காலையிலிருந்து வெளிகமையிலிருந்து மதிக்கிலோல இருந்து வெளியிருந்திருக்கிறாங்க. அப்ப 50 பேர் தான் எங்க ஊர் பிள்ளைகள். எங்கட ஊருக்குள்ள மற்ற பேலன்ஸ் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் படிச்சாங்க. 4 ஸ்கூல்ல படிச்சாங்க. அதனுடைய நம்பர் 2000க்கு மேல. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 2000 பிள்ளைகளுக்கு என்ன கண்ட்ரிபியூஷன் என்ன? இந்த 2000 பிள்ளைகளுக்கு என்ன கண்ட்ரிபியூஷன் என்ன? முக்கியமானவங்க யூசுப் மாஸ்டர், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஸ்கூல்ல டீச் பண்ணினவங்க, ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாங்க. அன்றைக்கு படிச்சு கொடுத்ததுனாலதான் நாம் இப்படி இருக்கிறோம். அப்துல் லத்தீப் உஸ்தானா வெளிக்கம, இந்த நாட்டில் இருந்த தலை சிறந்த ஒரு ஆளின் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்த டீச்சர் பௌத்து வரைக்கும் பென்ஷன் வாங்கினாரு. உலகா அவங்கள பணி மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. உலமாக்கள் நாங்க என்ன அங்க பைத்து நாங்க என்ன செய்யணும்? அங்க பைத்து நாங்க ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, இப்ப என்ன செய்யணும்? எங்கட பக்குவத்தை நாங்க பேணிக்கொண்டு எங்கட கடமையை நாங்க செய்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் நின்று கொண்டு போகுது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லவைகளை புரிந்து கொள்ள துணை புரிவானாக. ஒவ்வொருவரும் யோசிங்கோ, சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல 3 வகையான விழா நடக்குது. நான் 2 விஷயத்தை மையப்படுத்தி பேசினேன், எனக்கு 3வது விஷயத்தை பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. நான் ஒன்றே மறைமுகமாக சோசியல் ஒர்க், சமூக பணியில நாங்க எப்படி ஈடுபடணும் என்றத இந்த ஸ்கூல் புக் கொடுக்கறீங்க, நல்ல விஷயம். நான் முகனி மௌலவிக்கும் உங்களோட அமைப்புக்கும் சொல்றேன், வார வருஷம் இதை பள்ளி உள்ளிட்டு செய்யறது இல்லை. இது ஒரு மாற்று மருத்துவர்களுடைய வணக்கஸ்தலத்தில் செய்யணும். இது ஒரு பன்சலையில போயிட்டு செய்யணும். இது நாங்க எல்லாரும் அங்க போகணும். 100 அல்ல 1000 கொண்டு போகணும். எடுத்துக்கொண்டு போய் அவங்களை பேச வச்சோணும். இந்த ஊருடைய ஏஜிஐ கொண்டு வரணும். இந்த ஊருடைய போலீஸ் பெரியவரை கொண்டு வரணும். இந்த ஊருடைய போலீஸ் பெரியவங்க வரணும். இது முஸ்லீம்களுடைய கண்ட்ரிபியூஷன். இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இது 50% பௌத்தர்களுக்கு, 50% முஸ்லீம்களுக்கு பங்கிட்டு கூட வந்துட்டு. இதை பள்ளி உள்ள பேச்சு செய்யறதில்லை, இது வெளியமே செய்யணும். அவங்க வரணும், அவங்க பார்க்கணும். உங்களோட தயாலப்படம் இப்படியா? நாங்க மஸ்கலியாவில் இந்த போன்ல அந்த வீடியோ இருக்குது. நாங்க மஸ்கலியாவில் கொண்டு கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். கொடுக்கக்குள்ள மஸ்கலியாவில் இருந்து 50 கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஒரு ஊரு தான் முகவந்தலாவ. இந்த முகவந்தலாவ பிரின்சிபல் வந்து அவருடைய ஸ்பீச்சில், அவருக்கு ஸ்பீச்சும் நான் கொடுக்கல, அவர் ஸ்பீச் ஒன்று கேட்டு வாங்கி எடுத்தார். நானும் பேசணும், எனக்கு அவகாசம் தாங்கொண்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எழுந்து ஏன் 25 வருஷ கால ஸ்கூல் இந்த பணியில நான் இப்படிப்பட்ட ஒரு தயாலத்தனம் படைத்த மக்களை காணல. உங்களை இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தயாலத்தனத்தை வந்துட்டு நீங்க வார மீலாதி விழா அண்டக்கு எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சொல்லித்தாங்களேன்றாங்க. நான் அங்க போல என்னத்தை சொன்னேன், வார மீலாதி விழா அண்டக்கு நாங்க அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு எங்களை இஸ்லாத்தை பத்தி இப்ப சொல்றது எங்களுக்கு பரவ அறிவிப்ப. ஏண்டா அவங்க எங்களை கூப்பிடுறாங்க? நல்ல பணி, எப்பயோ செஞ்சிருக்க வேண்டிய பணி, இப்ப செய்யறோம். இந்த புத்தகத்தை சும்மா அடிச்சவாடம், இந்த புத்தகத்தை கஷ்டம். கஸ்டமைஸ் பண்ணி எங்களோட பேரை போட்டு நாங்க தான் இதை செஞ்சோம், எங்களோட செய்தி என்ன, இந்த மகா ஜனதாவுக்கு நாங்க என்ன செய்தி கொடுக்க போறோம், அந்த செய்தியையும் அந்த புத்தகத்துல பிரிண்ட் பண்ணி அன்புக்குரிய சகோதரே ஒரு 1000 பேஜ் ஒரு 30 லட்சம் ரூபாய் பொறுமதியான தொகை எடுத்துக்கொண்டு போயிட்டு இந்த சமூகத்தை கூப்பிட்டு நாங்க இப்படிப்பட்டவங்க, நாங்க இதை வருஷ வருஷம் செய்வோம், அடுத்த வருஷம் 2000 ஆக்குவோம் என்று செஞ்சு பாருங்க பார்ப்போம், இந்த நாட்டுல கிராஸ் ரூட் லெவல் இருந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி. இரண்டாவது, இங்கிருந்த பட்டம் பெற்ற யூனிவர்சிட்டி மாணவர்கள், எழுதி முடிச்ச மாணவர்கள், அட்வான்ஸ் ஓ லெவல் எக்ஸாம்ல ஏடுத்த மாணவ மாணவிகள், நான் சொல்றேன், 3வது ஆளுட பேரை வாசிக்கக்குள்ள நான் பார்த்தேன், அந்த வாரிவர் அவர் யார் பேரு, ஓ லெவல்ல எடுத்தவர் மாஜித், மாஜித பேரை வாசிக்கக்குள்ள நான் யோசித்தேன், அவரும் ஒரு பொம்பளை புள்ளையோ தெரியாது சொல்லி, படிக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்ல, இது ஒரு நோய், இதனுடைய விளைவுகளை நாடு பின்னால சந்திக்கும், டிவோர்ஸ் ரேட்ட கூட்டும், எனவே வீட்டில் பெண்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல ஆண் குழந்தைகள் அதிகமாக படிச்சோணும், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அதிகமாக யார் எடுக்கணும், யாரு ஆண்கள், அதுக்கு நாங்க கிராஸ் ரூட் லெவல் இருந்து வேலை செய்யணும், பொம்பளை பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போனா நீங்க யோசிங்கோ, கொழும்பு யூனிவர்சிட்டியில இப்ப எனக்கு எண்ணிக்கு இருக்குது, இஷ்டத்துக்கு இருக்குது, 300 பேர் இருக்கிறாங்கன்னா 220 கேர்ள்ஸும் 80 பாய்ஸும், இந்த 220 கேர்ள்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளியே வரக்குள்ள அவங்க ஏதோ ஒரு ஃபீல்ட்ல டிகிரி ஹோல்டர்ஸாக வர போறாங்க, அவங்களுக்கு யாரு பாப்பா மாப்பிள, அவங்களுக்கு மாப்பிள யாரு, ஒரு பிரச்சனைய இன்றைக்கு பார்க்க வேணும், 10 வருஷத்துக்கு பிறகு இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், என் லைஃப்ல நான் ஒரு 300க்கு மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறேன், எந்த இடத்துல எந்த வீட்டில் ஆம்பளையை விடவும் பொம்பளையினுடைய, கணவனை விடவும் மனைவியினுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேல இருக்குமோ அங்க லைஃப் பேலன்ஸ் ஆவாது, அங்க லைஃப் பேலன்ஸ் ஆவாது. அப்ப வைஃப் என்ன செய்வா தெரியுமா, அவ ஆகுவா அந்நிசாவு கவ்வாமூன் அலர் ரிஜால் அல்ல, அந்நிசாவு கவ்வாமூன் அலர் ரிஜால் ஆகுவாங்க, இதெல்லாம் இதெல்லாம் குரான் சொல்லித்தர புத்திமதிகள். எனவே கிராஸ் ரூட் லெவல் இருந்து மண்டசரி முதலாம் ஆண்டுல இருந்து ஒரு புள்ளைய டார்கெட் பண்ணுங்க, இந்த புள்ளை ஜிசி ஓ லெவல் வரைக்கும் படிச்சோணும், குரானையும் ஓதோணும், இஸ்லாம் பாடத்தையும் படிச்சோணும், அரபு மொழியையும் படிச்சோணும், அந்த புள்ள ஏ லெவலுக்கு போகணும், அந்த புள்ள இங்கே வரணும், அதனால பெண்கள் படிக்க கூடாது என்று நான் இங்க சொல்ல வர இல்லை, நான் சொல்றேன் விகிதாசாரத்தில் ஆண்களுடைய கல்வி தகமைகள் கூடணும், கல்வி தகமைகள் கூடணும். 3வது ஒரு நிகழ்வு தான் கட்டுரை போட்டி, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தான் எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்குது, ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி, எழுத்தாளர்கள் வந்திருக்கிறீங்க, அதிபர்கள் எழுதியிருக்கிறீங்க, மாணவர்கள் எழுதியிருக்கிறீங்க, மாணவிகள் எழுதியிருக்கிறீங்க, அன்பு தாய்மார்கள் எழுதியிருக்கிறீங்க, பல தலையங்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான தலையங்கங்களில் ஆக்கங்களை மிகவும் அழகாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. நான் முஹதி மாவட்டத்தை சொன்னேன், பரிசு வாங்கக்கூடியவங்களுக்கு தான் பரிசிக்கு தகமை பெறாதவங்களுடைய ஆக்கங்களையும் அதை வீணாக்கி விடாமல் அது அடுத்த வருடம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அது புத்தகமாக நிச்சயப்பட வேண்டும், வெளியிடப்பட வேண்டும் ஒரு புத்தகமாக. இந்த 2014 ஆண்டு கம்படிஷன் அந்த கட்டுரை போட்டியில எழுதப்பட்ட ஆக்கங்கள் என்று சொல்லி அந்த எழுதினவருடைய ஒரு ப்ரொஃபைலையும் போட்டு அவரையும் புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணி அது பள்ளிகளுக்கும் பாடசாலைகளுக்கும் வீடுகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த வருடம் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக்கோங்கோ, மாற்று மதத்தவர்களை எழுத வேண்டும், மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரர்களை எழுத வேண்டும், ஒரு சிங்கள பாடசாலைக்கு அனுப்புங்கோ, எங்கட பள்ளியில இந்த ஆர்கனைசேஷனால ஒரு கம்படிஷன் வச்சிருக்கிறோம், இந்த தலையங்கத்தில் எழுதணும், கமன் தலையங்கம் எழுதுங்க, கமன் தலையங்கம் எழுதுங்கோ, இஸ்லாத்தை பத்தி எழுதுவாங்க அவங்க, நீங்க சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க நன்முஸ்லீமாக இருப்பாங்க, ஆனா இஸ்லாத்தை பத்தி எழுதுறதுக்கு அவங்க வந்தா என்ன நடக்கும், அவங்க பேசுவாங்க. எனக்கு நான் மதரசால ஓதுற காலத்தில் சம்பவம் சொல்லி முடிக்கிறேன், மற்றவங்களுக்கு அதற்கு சந்தர்ப்பங்கள் அமைச்சு கொடுக்கும் பொழுது அவங்க குர்ஆன படிப்பாங்க. மதரசாவில வந்து ஒரு மதக்குரு வந்து பேசணும்டா, நான் நிச்சயமா சொல்லுவேன் அவர் வந்து துவேஷம் பேச மாட்டாரு. அந்த மதக்குரு அந்த மதரசாவுடைய நிகழ்ச்சியில குர்ஆன பத்தி பேசுவாரு, நபிசலான் நபிய பத்தி பேசுவாரு. அதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதன் ஒரு நாளும் முரணாக பேசுறது இல்ல. அன்புக்குரிய சகோதரனே, ஒரு சம்பவம் தான் கேட்டுக்கோங்க. நாங்க மதரசால காலத்துல டிபார்ட்மெண்டால முஸ்லீம் கல்ச்சரல் அஃபியர்ஸால ஒரு மீலாது விழா புரோகிராம் குருநாகரே படைஞ்சிக்கிது. அப்ப மீலாது விழா ஏற்பாடு புரோகிராம், அப்ப நாங்க அக்குருண மதரசால இருந்து எங்களுக்கு அழைப்பு கிடைச்சிக்கு, நாங்களும் போனோம். மதரசாவால் அனுப்பி நாங்க போச்சல்லி. அங்க போனா அங்க ஒரு மதகுரு பேசுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பௌத்த மதகுரு, அவரும் மீலாது நபியை பத்தி, முகமது நபி துமாடையாரு, முகமது நபி துமாடையை பத்தி உபந்திலே அவருடைய புறப்பை பத்தி பேசுறாரு. பேசக்குள்ள அந்த நேரத்தில் கல்ச்சரல் முஸ்லீம் கல்ச்சரல் பியாசுடைய மினிஸ்டராக இருந்தவர் எம்எச் முகமது. இவர் இந்த ஹாமது வந்து பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்து வாசிக்கிற யாரப்ப தெரியுமா, அந்த மினிஸ்டர் முகமதுடைய இதை பத்தி, வாழ்க்கை வரலாறு பத்தி. இத்தனாம் ஆண்டு பிறந்தாரு, சிங்கள ஓட்டத்தா மாறாரு, சிங்கள ஆக்களுடைய மிச்சம் நல்லம், இவருடைய மனிதத்தனம் இப்படி. அவருக்கு விளங்கி என்ன தெரியுமா, இது பர்த்டே செலிபிரேஷன் யாருக்கு, முகமது அல்ல, யாருக்கு, எம்எச் முகமதுக்கு. அவர் எம்எச் முகமது நல்லா படிச்சிருக்கிறார். இப்ப ரெண்டு நாள் அவர் ரிசர்ச் பண்ணி அவருக்கு சரியா செய்தியை கொடுத்திருந்தா, இது எம்எச் முகமது பத்தி பேசுற சபை அல்ல, இது முகமது நபித்துமா பத்தி பேசுறதால் அவர் யாரை பத்தி படிச்சிருப்பாரு. நான் அண்டக்கே சொன்னேன், நன் முஸ்லிமுக்கு எங்கட சபைகள்ல வந்து தலையங்கம் கொடுத்து பேச செல்லுங்கோ, அவங்க எங்களை விட அழகா பேசுவாங்க. நாங்க ஒரு ஏங்கல்ல பாக்குறோம், அவங்க இன்னும் ஒரு ஏங்கல்ல பார்ப்பாங்க. அதனால்தான் உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹுடைய ப்ரொஃபைலை பற்றி எழுதப்பட்ட சீராவை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள்ல நம்பர் ஒன் இடத்துல உள்ளது யாரு தெரியுமா, அந்த டாக்டர் யாரு, அந்த ஹண்ட்ரட் ஹியூமன் மைக்கேல் ஹார்ட். மைக்கேல் ஹார்ட்டுக்கு தான் அந்த ப்ரொஃபைல் போகுது. ஏன், அவர் பார்த்த பார்வை வித்தியாசமான பார்வை. நாங்க பார்த்தது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம். அவர் பார்த்தாரு, இது என்னுடைய நபி அல்ல, இது இன்னொரு சமூகத்துடைய நபி. என்னுடைய நபி ஜீசஸ், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தான். ஆனாலும் அவரை விடவும் இவர் வித்தியாசமானவர். அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு நன் முஸ்லிம் வித்தியாசமாக பார்ப்பாரு. எனவே அன்புக்குரிய சகோதரே, மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் அமைச்சு கொடுங்கோ, அவர்களையும் அடுங்கோ. 25000 போதான்னு சொல்லி மொழிமொழி சொன்னாரு. நானும் சஜஸ்ட் பண்றேன், முதல் பரிசு குடும்பம் 3 லட்சம் ரூபா, இரண்டாவது பரிசு 2 லட்சம், மூணாவது பரிசு குடும்பம் 1 லட்சம் எழுதட்டும். இதுவும் சதகா, இதுவும் தர்மம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. யாரெல்லாம் இந்த விஷயத்தை குலைச்சீங்களோ அல்லாஹ் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து இஹ்லாஸுடைய மௌத் வரைக்கும் வேலை செய்வதற்கு துணை புரிவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நாட்டினுடைய இருப்பை அழகுபடுத்தி வைப்பானாக. இந்த நாட்டுக்கும் மனித கொடிகளுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு சமூகமாக நம்மை ஆக்கி வைப்பானாக. வா ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.